ॐ नमो भगवते वासुदेवाय श्रीमद् भगवद्गीता as it is chapter 2 text 11 translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Shri Bhagavan Uvacha, Ashochan, Anvashochaha, Twam, Pragya, Dadaha, Cha, Bhashase, Gata, Asun, Agata, Asun, Cha, Na, Anushochanti, Panditaha, Shri Bhagavan Uvacha, Ashochanandashochastvam, Pragyavadamscha Bhashase, Gatasun Agatasumscha, Nanu Shochanti Panditaha.
Muli Berku Pulari David to Bhaktivedanta to Swami Srila Prabhupada, Savaha Acharya, and I know that Krishna Bhakti in my lap. So Prabhupada, the
cake.
Purusotamai and Mumda Kravur Purina, Ariwari Pula Pace Mare Samaitil, Kavale Prada Vetrishnaki, Kavale Padikindai. Arinder Waldo Rakavo. மாண்டவர்களுக்காகவோதோ ஒருபொழுதும் மறந்துவதில்லை. ஒருவரை உடனடியாக ஆசிரியர் நிலையேற்று பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கின்றார். நீ அறிவாளியைப் போல பேசுகின்றாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருத்தப்படுவது இல்லை என்று கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கம் இருப்பதைப் போல அறிவு என்றால் ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான் அறிவுரைதான். அரசியல் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய ஆகியவற்றை அறநீதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை. இந்த அறிவு போதுமான அளவில் இல்லாத பொழுது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக் கொண்டிருக்க கூடாது. அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாத கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். பிறந்த இந்த உடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டிய ஒன்றே ஆகும். எனவே இந்த உடல் ஆத்மாவைப் போல இவ்வளவு முக்கியமானது அல்ல. இதை அறிபவனே உண்மையான அறிஞன். இத்தகைய அறிஞன் ஜட உலகில் எந்த நிலைக்கும் வருந்துவதே இல்லை.
Krishna calls Arjuna a fool.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை முட்டாள் என்று கூறுகின்றார்.
Arjuna has spoken like a very learned person.
அர்ஜுனன் மிகப்பெரிய பண்டிதனை போல இங்கு பேசினார்.
He spoken on the basis of what he understands to be dharma.
அவன் தன்னுடைய மனக்கண்ணோட்டத்தின்படி தர்மம் என்ற எந்த விஷயத்தை புரிந்து கொண்டாரோ அதை பேசினார்.
If someone speaks on the principles of dharma, we can suppose that they are very learned and moral.
தர்மத்தை பற்றி பொதுவாக பேசக்கூடியவர்கள் கற்றறிந்தவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள்.
Normally people don't go around talking about dharma.
பொதுவான மக்கள் அதிகமாக தர்மத்தை பற்றி பேசுவது கிடையாது.
When people meet each other, what do they talk about?
பொதுவாக மக்கள் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கும் போது எதை பற்றி பேசுவாங்க?
Maybe some family affairs or social affairs or political affairs.
குடும்ப விஷயங்களை பற்றி அவர்கள் பேசுவார்கள், அல்லது அரசியல் விஷயங்களை, அல்லது சமுதாய சம்பந்தமான விஷயங்களை தான் பேசுவார்கள்.
Or something about cricket or not about dharma.
அல்லது விளையாட்டு, கிரிக்கெட் சம்பந்தமான விஷயங்களை பேசலாம்.
So if someone speaks about dharma, we think they must be a very highly elevated person.
தர்மத்தை பற்றி பேசுபவர்கள் கண்டிப்பாக சமுதாயத்தில் உயர் நிலையில் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும்.
Krishna wasn't fooled by Arjuna.
அர்ஜுனா வந்து ஏமாற்றப்படவில்லை.
Of course, it's not that Arjuna was trying to fool Krishna.
உண்மையில் அர்ஜுனுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை ஏமாற்றுவதோ முட்டாளாக்குவதோ கிடையாது.
But he himself was fooled by Maya into thinking that he was very learned.
ஆனால் மாயையின் காரணத்தால் அவன் தன்னை மிகப்பெரிய கற்றறிந்தவன் தர்மவாதி என்று நினைத்தான்.
Of course, there are people who speak about dharma or religion or morals.
கண்டிப்பாக தர்மத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள்.
There are some people who are professional missionaries.
இதற்கென்றே தர்மத்தை பற்றி போதிப்பதற்கு என்பதற்காகவே இயக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
They get so much money for every conversion they make from Hindu to Christian.
இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மாற்றுகின்றார்களோ அந்த அளவுக்கு ஊதியத்தையே பெற்றுக் கொள்கின்றார்கள்.
And there are, in the modern age, there are so many big gurus. Some of them come on television. Some of them have their own TV channels.
இதே நவீன யுகத்தில் பல போலி ஆன்மீக மத குருமார்கள் வந்து இருக்கின்றார்கள். சில நபர்களுக்கு என்ற தனிப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களும் இருக்கின்றன.
But according to this analysis of Krishna here in this verse, they are all fools.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த ஸ்லோகத்தின் தாற்பயத்தின்படி இவர்கள் அனைவரும் முட்டாள்கள் ஆவார்கள்.
If they don't have clear knowledge of the difference between the body and the soul.
அவர்களுக்கு ஆன்மாவிற்கும் உடலுக்கும் சரீரத்துக்கும் இடையிலுள்ள சரியான வேறுபாடு தெரியாத பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக முட்டாள்களே ஆவார்கள்.
This is the first point which Krishna makes very strongly and repeatedly in the beginning of his teachings in the Bhagavad Gita.
பகவத்கீதையின் ஆரம்பத்தில் தன்னுடைய உபதேசத்திலிருந்தே பகவான் இந்த விஷயத்தை ஆணித்தரமான முறையிலும் அழுத்தமான முறையிலும் பேசுகின்றார்.
Of course, at this point, Krishna is just chastising Arjuna, and then just after this, he'll start to give knowledge of the difference between the body and the soul.
இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை கண்டிப்பதோடு இந்த பகவத்திலே ஆரம்பிப்பது இல்லாமல் பின்பு தன்னுடைய உபதேசங்களையும் அவர் வந்து வழங்க ஆரம்பிக்கின்றார்.
So this is the beginning of spiritual life.
இது ஆன்மீக வாழ்க்கையுடைய ஒரு ஆரம்பமான ஒரு அறிகுறியாகும்.
We hear many people talk about being spiritual.
இங்கு பல மக்கள் ஆன்மீகவாதிகளாக வாழ வேண்டும் என்று பேசுகின்றோம்.
But they have no spiritual knowledge.
ஆனால் உண்மையில் இவர்களுக்கு ஆன்மீக அறிவு என்பது கிடையாது.
What's going on here? There's always something else to do. That's a little Jiva, is it? Jumping around in a frog's body. Let him jump. If you become too much concerned thinking about frogs, well, you might be the next one jumping. Translate that also. For any of you who might have wondered what the major disturbance is, there's a frog jumping around.
Good work. How are you today? I'm going. Who is it? Good day. As our day, we see another distraction. One of the our day.
Yeah, so we hear many people speaking about spiritual, being spiritual.
பல நபர்கள் ஆன்மீகமாக இருக்க வேண்டும், ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த காலங்களில் வந்து பேசுவதை நாம் காண்கின்றோம்.
But if we don't know what it means to be spiritual, there's no meaning in talking about it.
ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரியாத பட்சத்தில் இதை பற்றி பேசுவது ஒரு அபத்தமான காரியமே ஆகும்.
It's something like saying, well, nowadays I'm feeling very scientific.
உதாரணமாக நான் இப்பொழுது பேசுகிறேன், இந்த காலம் இந்திய நேரங்களில் நான் வந்து மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிறேன் என்று.
Unless we know what science is, you just can't say, I'm feeling scientific. And then all of a sudden, people, you're some mini Einstein.
உண்மையில் விஞ்ஞானம் என்றால் என்னங்கிற தெளிவான கருத்து இல்லாத பட்சத்தில் அவ்வாறாக நம்ம பேசுவது வந்து அபத்தமான ஒரு விஷயமாகும். திடீரென்று ஐன்ஸ்டீனாக நம்மளால் வந்து மாற முடியாது.
People say, I'm feeling spiritual, and they imagine themselves to be some mini Buddha or something like this.
அதுபோல இந்திய தினங்களை நாம் பார்க்கிறோம். திடீரென்று மக்கள் தன்னை ஆன்மீகவாதி என்று கற்பனை செய்து கொள்கின்றார்கள். ஒரு சின்ன குட்டி புத்தரை போல தன்னை வந்து நினைக்கின்றார்கள்.
The first thing in spiritual life is to know what it means to be spiritual.
ஆன்மீக வாழ்க்கையுடைய முதல் படி, முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
Of course, the word dharma is sometimes translated as religion.
பல நேரங்களில் தர்மம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஆன்மீகம் மதம் என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது.
Sometimes so we hear about Christian dharma and Hindu dharma, Muslim dharma and so on.
பல நேரங்களில் நாம் வந்து கிறிஸ்டியன் தர்மம், முஸ்லிம் தர்மம், இந்து தர்மம் என்று பேசுகின்றோம்.
You're saying Muslim. That word has become more common, is it?
Yeah.
It used to be in India, they always used to say, is it Muslim? I don't know in Tamil, but in North India they say Muslim. Yeah. In South India they say Muslim. Muslim is the Muslim word. I don't know how they became Muslim.
Yeah.
I guess nowadays you'd have to say Muslim and woman, or Muslim and Muslim woman, or something like that, because you're not allowed to say only one, because it's all the same. It's all equal nowadays. Yeah. So, but there's no real meaning to this religion or all this talk of this religion, that religion.
ஆனா உண்மையில ஆன்மீக கண்ணோட்டத்தை எப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு விதமான மத சம்பந்தமான இந்த தர்மங்கள் என்று பேசப்படுவது அவர்கள் பேசக்கூடிய முறை அபத்தமானதுதான்.
We find that in all these religions, in Christianity and Islam, there are many big scholars.
இந்த எல்லா மதங்களையும் மிகப்பெரிய பண்டிதர்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கின்றோம்.
Who study very deeply their scriptures and interpret in various ways.
அவர்கள் தங்களுடைய மத நூல்களை வந்து ஆழமாக படிப்பதை வந்து பார்க்கின்றோம்.
But according to this statement of Krishna, they don't know actually the anything. They don't know the first point of spiritual life.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த ஸ்லோகத்தின் கருத்தின்படி உண்மையில் இவர்கள் அனைவரும் ஆன்மீகத்துடைய அடிப்படையான கோட்பாடுகளையே தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
And therefore they think they have some very strange idea that God will come on the day of judgment and then they will all the dead Christians or Muslims or whatever, they'll be revived in the same body.
அதனாலதான் இதுபோல பலவிதமான அபத்தமான கருத்துகள் இருக்கு. ஒரு விதமான அபத்தமான கருத்துனா, நீதி வழங்கப்படக்கூடிய நாட்கள்ல இறைவர் வருவார். கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் முஸ்லீம் சமுதாயத்திலையும் உள்ள இந்த கருத்து, அவர் வந்து இறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் அதே உடல்ல வந்து உயிர்ப்பிப்பார் அப்படிங்கக்கூடிய கருத்து.
Because they think the body is the self.
காரணம் அவர்கள் இந்த உடலை தான் தன்னை என்று கருதுகின்றார்கள்.
And they think that God is meant to make their body comfortable and happy.
காரணம் அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி இந்த உடலை சந்தோஷப்படுத்துவது தான் வந்து இறைவனுடைய குறிக்கோள், இறைவனுடைய தயை.
Not now, but previously there were some Christians who actually still there are few, some not really, they are very austere, living in the desert, fasting and so on.
இப்பொழுது பார்க்க முடியாது, ஆனா கடந்த காலத்துல கண்டிப்பாக ஒழுக்கமாக தபஸோடு வாழ்ந்த சில கிறிஸ்தவர்களை நம்மால வந்து பார்க்க முடியும்.
But mostly their idea is that by doing this then I'll get God's mercy and then I can enjoy in future.
ஆனால் அவர்களுடைய கருத்து என்னன்னா, இப்படி தபஸ் செய்வதன் மூலமாக இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாகி பின்பு உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு இறைவன் ஆசீர்வதிப்பார் என்பது.
And Hindus also, although they have some vague belief in reincarnation, they don't know clearly what is the difference between the body and the soul.
இந்து மதத்தில் கூட மறுபிறப்பை பற்றிய விஷயங்கள் மேலோட்டமான முறையில் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட, ஆனால் அவர்களுக்கு கூட மறுபிறவி என்றால் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் தெளிவான கருத்து வந்து கிடையாது.
All of you can say, is there a difference between what you knew before and after studying Srila Prabhupada's books?
நீங்க அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, சில புரோவாடி புஸ்தங்களை படிப்பதற்கு முன்னால உங்களுக்கு ஆன்மீகத்தில் இருந்த கண்ணோட்டமும் இப்போ புரோவாடி புஸ்தங்களை படித்த பிறகு கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கலையா?
Because although the average Hindu has the general idea that there's reincarnation, they very much identify with this body and life according to this body and in this body.
ஒரு சராசரியான இந்துவிற்கு இது போன்ற மறுபிறப்பு போன்ற விஷயங்கள்ல ஓரளவிற்கு கருத்துக்கள் தெரிந்தா கூட, ஆனா அவர்கள் பொதுவாக தனது உடலோடு ஐக்கியப்படுத்திதான் எல்லா விஷயங்களையும் வந்து புரிந்து கொள்கின்றார்கள்.
That's why in Vedic society there's so much stress on dharma, artha, kama and moksha.
இந்த காரணத்தால் தான் வேத கலாச்சாரத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய நான்கு விஷயங்களுக்கும் ஏராளமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டது.
religiosity, economic development, sense gratification, and liberation. You don't have to say it again. That's just for those who don't know. This is all basically based on the bodily concept of life. Even if we think that I will perform dharma, so I'll have a better future life, but the idea is that I'll enjoy sense gratification either in this body or the next body. And although the conception of moksha is higher than that of worldly dharma, artha and kama, it's still based on the bodily conception of life.
The moksha samanamana visayangal kuda uyarnda dharmathai patti visayangala pesina kuda indha adipadiyana udal samanamana kalathala nam vandu pesi varugindrom.
That seeing that unlike the greatest fools or the greater fools who think that enjoying this body is a good idea, they think no, it's simply suffering.
Adhukku maaraga migapariya muttaalaga nam vandu vaandu kondirukindrom. இந்த உடல் மூலமாக நம்ம வந்து எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஆனா இந்த உலகத்தை வந்து இந்த உடல் மூலமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கின்றோம்.
So they want to get free from that.
அதனால இந்த உடல் இருந்து நம்ம வந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றோம்.
They have no positive knowledge of the engagement of the soul.
அவர்களுக்கு மோட்சத்திற்கு பின்பு இந்த ஆத்மாவிற்கு உண்மையான முறையில எந்த விதமான சேவைகளை ஆற்றுவது அப்படிங்கிற விஷயத்துல தெளிவான அறிவு வந்து கிடையாது.
So their idea of moksha simply means to negate the bodily existence. It's all based on the bodily understanding of the self.
அவர்கள் உடல் தளத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால மோட்சம் என்றால் வெறுமே இந்த உடல் சம்பந்தமான இன்பங்களை துறப்பது மட்டும்தான் அப்படிங்கக்கூடிய கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள்.
So the spiritual life begins with spiritual knowledge.
ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக அறிவோடு ஆரம்பமாகின்றது.
Understanding the difference between the body and the soul.
உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஆரம்பமாகின்றது.
How many times did Prabhupada speak about this and write about this?
சில பிரபாதர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த அடிப்படையான விஷயத்தை எத்தனை முறை பேசியிருக்கிறார், எத்தனை இடங்கள்ல வந்து எழுதியிருக்கிறார்.
One of the verses that Srila Prabhupada quoted many times.
சில பிரபாதர் தன்னுடைய பொருளுரைகள்ல ஏராளமான முறையில் மேற்கோள் காட்டிய ஸ்லோகம் என்னவென்றால்,
from the 10th canto of Bhagavatam,
ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 10th காண்டத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம்,
யஸ்யாத்ம புத்தி குணபே த்ரிதாதுகே ஸ்வதி கலத்ராதேஷு பௌம இஜ்ஜதிஹி யத்தீர்த்த புத்தி சலிலேன கார்ஹி ஜிஜ்ஜனேஷ்வர்யேஷு ச ஏவ கோகரஹ. One who identifies the body which is made of three humors, bile, mucus and air, as the self. That's the beginning. It's one sentence, the whole sloka. Okay, I'll say it. You know it anyway. And who identifies the wife, children, home and all this in relation to his body, who may be very pious and goes to holy places to take a bath there, but doesn't associate with the saintly persons there. Such a person is like a cow or an ass. In other words, animal. Sometimes that's explained because we don't want to denigrate the cow. That it's an ass who carries the feed for the cow. It's been explained like that.
ஸ்ரீமத் பாகவதே 10th காண்டத்துடைய இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னவென்றால், மூன்று விதமான தாதுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை தானென்று நினைப்பவனும், அப்புறம் கஷேத்திரங்களுக்கு வந்து அங்குள்ள நீர்நிலைகளை மட்டும் பார்ப்பதற்காக குளிப்பதற்காக செல்பவனும், அதற்கு மாறாக ஆன்மீக ஞானிகளை சந்தித்து ஆன்மீக அறிவை அடைய முயற்சி செய்யாதவனும் உண்மையை வந்து இந்த மனித உடலில் வாழக்கூடிய மிருகம் ஆவார். குருமராஜர் அந்த ஸ்லோகத்தில் வந்து மிருகத்துக்கு பதிலாக அங்கே வந்து பசு அப்படிங்கக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுது. நான் பசு புனிதமான விலங்கு எண்ணக்கூடிய காரணத்தால் பசுவிற்கு பதிலாக பல நேரங்களில் பசுவிற்கு தானியங்களை சுமக்கக்கூடிய கழுதை வந்து அங்கே வந்து உதாரணமாக சொல்லுவோம்.
So this from the 10th canto of Bhagavatam.
இது ஸ்ரீமத் பாகவதே 10வது காண்டத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம்.
Generally when we think about the 10th canto, we think about Krishna's pastimes in Vrindavan.
பொதுவாக ஸ்ரீமத் பாகவதே 10வது காண்டத்தை பத்தி நம்ம பேசும்போது கிருஷ்ணர் விருந்தாவனத்தை ஆட்சி லீலைகள் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும்.
In Bhagavatam, we find this verse in the 10th canto. Who spoke this verse?
Krishna
spoke. And who did he speak it to?
Arjuna.
Not to Arjuna. Yeah, it was actually spoken at Kurukshetra, but to all the assembled rishis there.
Srimad Bhagavatam the slogan, Bhagavan Krishnagaru Sulapatate, Kurukshetra, அனைவருமே ஒரு யாக தியாகத்திற்காக வந்தக்கூடிய நேரத்தில் அங்குடைய ரிஷிகளுக்கு பகவான் இந்த ஸ்லோகத்தை உபதேசமாக கூறினார்.
So Krishna's speaking to the rishis about understanding the difference between the body and the soul.
பகவான் ரிஷிகளுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து பேசுகிறார். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில வித்தியாசத்தை காணுங்கள் என்று.
He is not, but he's saying in a way to praise the rishis, not to say that they're ignorant.
Bhagavan the slogata rishigalta pesumbodhu avargalai pugalpadutha mugamaga pesinar karanam avargalukku indha adipadai tattvangal yetnave theriyum.
He says that persons who are in the bodily concept of life, they come to a place like this to take a bath. So it's like you would take bath in samanta panchakam. As everyone comes at Kurukshetra, they're coming at that time for bathing. But what they should really do is hear from you, all you rishis.
சமந்த பஞ்சகம் என்பது அன்னைக்கு கூட குருஷேத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய குளமாகும், ஏரியாகும். அங்கு இது போன்ற கிரகண நேரங்களில் ஏராளமான மக்கள் நீராடுவதற்காக வந்து செல்கின்றார்கள், ஸ்நானம் செய்வதற்காக. பகவான் அவர்களை வந்து கண்டித்து இந்த ஸ்லோகத்தை பேசுகிறார். வெறும் நீராடுவதற்காக மட்டும் அவர்கள் வரக்கூடாது, உங்களுக்கு இந்த ரிஷிகளிடம் இந்த ஆன்மீக அறிவை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வந்து இந்த வர வேண்டும் என்று.
All right, so the soul and matter, the difference that we should understand.
கண்டிப்பாக ஆன்மீகத்திற்கும் ஜடத்திற்கும் இடையுள்ள வேறுபாடு நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
That's exactly the right word. You could have used different words for matter. There are different words. You use the word jada, but that particularly means that which is dull and lifeless.
குருவரா சொல்ல இந்த பௌதிகத்திற்கு நாம் பயன்படுத்திய ஜடங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஜடம் என்றால் சக்தியற்ற, இயக்கமற்ற, உயிரற்ற பொருள் என்பது பொருளாகும்.
There are different words for material, we can say. Jada, bhautik, you just say. Prapanchik.
பௌதிகமான விஷயங்களுக்கு பௌதிகம், பிராபஞ்சிகம், ஜடம் அப்படிங்கக்கூடிய பல வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம்.
But that is the difference between matter and spirit.
இதுதான் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசமாகும்.
That which is spiritual is sat chit ananda, that which is material is asat achit nirananda.
ஆன்மீகமான சேதனமான விஷயம் நித்தியமானது, நித்தியமான அறிவுடையது, நித்தியமான ஆனந்தமயமான வஸ்துவாகும். அதற்கு மாறாக ஜடமான விஷயம் உயிரற்றது, தற்காலிகமானது, ஒரு வஸ்துவாகும்.
Spiritual is sat, it is eternal, and that which is material is asat, it has no doesn't last.
ஆன்மீகமான விஷயங்கள் நித்தியமானவை, பௌதிகமான ஜடமான விஷயங்கள் அசத், தற்காலிகமானவை ஆகும்.
And everything material comes into existence and then it goes out of existence.
பௌதிகமான ஜடமான விஷயங்கள் அனைத்தும் ஒரு நிலைக்கு வந்து மீண்டும் மறையக்கூடிய வஸ்துக்களாக இருக்கின்றன.
The body comes into existence and then it goes out of existence.
சரீரம் பரிமரிக்கின்றது, ஒரு மீண்டும் அது அழிவடைகின்றது.
You might say, well, the atoms, they remain until someone comes along and makes an atom bomb. But the atoms, they remain the same.
நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஜடம் வந்து காலப்போக்கில் வந்து அழிகின்றது, ஆனால் அணுக்கள் வந்து நிலையாக இருக்கின்றதே அப்படிங்கிற கேள்வியை நீங்க வந்து கேட்கலாம்.
But that also, all matter at the time of the ultimate destruction of the universe, that is absorbed into the into that, then it goes back mahatattva pradhan, and it becomes just some homogeneous mass. It becomes latent, it practically ceases to exist.
இங்க கேக்கலாம், ஜடமாகிய வஸ்துக்களாகிய அணுக்கள் நம்ம நிலையாக இருக்கிற வந்து பார்க்கின்றோமே இல்லை. ஜடங்கள் தற்காலிகமானு நீங்க சொன்னீங்க, இது அப்படிங்கிறது குருமார் சொல்றார். ஆனா அதே நேரத்தில் பிரளய காலத்துல இந்த ஜட அணுக்கள் அனைத்துமே மகத்தத்துவமாக மாறி பிரளய வெள்ளத்துல வந்து ஒன்று சேர்ந்து இயக்கமற்ற ஒரு வஸ்துவாக தான் மாறப்போகின்றது.
Very interesting. We hear Prabhupada's, Srila Prabhupada's lectures and conversations. He's always talking about this chunk exploding.
Srila Prabhupada's pala pechugalla avarude sambhashanaigal nam kaangindrom ore periya chunk adu or muga periya porul vadithu indha ulagam uruvaagiyadhu appadikudi indiya navina vignana kolgaiye avar vimarsikkirar pala nerangalla.
That was a prominent theory at that time, that there was a chunk and it exploded and then all the universe came into existence.
Srila Prabhupada pracharam seira andha nerathila samudayathil irundha prasiddhi petra pugalana vignana kolgai idu aagum.
But that theory is not prominent anymore.
இன்றைய தினங்களில் அந்த விஞ்ஞான கொள்கை பெரும்பான்மையான மக்களால் வந்து பேசப்படுவதோ கேட்கப்படுவதோ இல்லை, அது புகழற்ற ஒரு கொள்கையாக மாறிவிட்டது.
Nowadays the idea is that a non-chunk exploded or nothing exploded.
இன்றைய காலத்தில் வந்து புதிதாக ஒரு விஞ்ஞான கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான சக்தியும் உள்ள ஒரு பொருள் வந்து ஒழிக்கல, ஒரு சூன்யமான ஒரு பொருள் இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகியிருக்கிறது.
First of all, there was absolutely nothing.
எந்த விதமான ஒரு வஸ்துவுமே இல்லாத ஒரு சூன்யத்திற்கு உலகம் வந்து உருவாகியது.
And although there was nothing, it exploded.
அது சூன்யமா கூட வெடித்து அதிலிருந்து பலவிதமான வெளிப்பாடுகள் இங்க வந்து வெளிப்பட்டிருக்கு.
And it's still going on exploding. The universe is expanding. That is the current prominent theory.
மூன்றாவது இப்பொழுது மற்றொரு ஒரு கொள்கை உருவாகியிருக்கு. அந்த சூன்யம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வெடித்து மீண்டும் வந்து இந்த உலகம் வந்து விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது இந்த கொள்கை.
When they spoke about the chunk, they were very confident.
Yes, chunk, chunk, chunk.
Chunkvadis.
In the chunk, there were all the different things that were happening. They were very confident. They were very confident. They were very confident.
And now when they speak, they're also very confident. Yes, yes, there was nothing. And then there was a singularity. And then there was... They go on. Now, when they speak, they're
also very confident.
Stephen Hawking, supposed to be the biggest scientist in the world these days.
இந்த நேரங்கள ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற விஞ்ஞானியாக திகழ்கின்றார்.
For 30 years he was telling everyone, when anything goes into a black hole, nothing can come out.
அவர் 30 வருடமாக ஒரு கொள்கை வந்து போதிக்கிறார், கருப்பு நிற ஒரு துளை உள்ளே எல்லா பொருளும் போயிடுச்சுனா மீண்டும் வெளிப்பட்டே வராதுன்னு சொல்லி.
Should throw him in there.
அவரையும் நம்ம அது உள்ளே எரிஞ்சாருமோ நல்லது.
Now he said, well, actually, I think things can come out after all.
இப்போ 30 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, இல்ல கருப்பு துளைக்கு போற பொருள் மீண்டும் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கொள்கையை போதிக்கிறார்.
So for 30 years he's talking very confidently. Yes, I black hole can't come out. And he says, oh, actually it can't come out. Oh, yes, a great scientist. He must be right. Whatever he says, it's all, whether it's this way, that way, Stephen Hawking's key guy.
30 வருடங்களாக அவர் ஒரு கொள்கையை பொறித்தார், மக்கள் நம்பினாங்க. இன்னைக்கு அதுக்கு நேர் எதிர்மாறாக ஒரு கொள்கையை பொறிக்கிறார், மக்கள் அவரை இறைவனை போல அவர் சொல்வதுதான் உண்மையான தர்மம் சொல்லி நம்புறாங்க.
They haven't got a clue what's actually going on. It's just based on all their mathematical speculations.
உண்மையில இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக்கிட்டது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சிறிது கூட அறிந்தவர்கள் அவர்கள் வந்து கிடையாது. இது அனைத்துமே அவர்களுடைய கணிதத்தில் உருவாக்கிய கணக்குகள் ஆகும்.
The great thing about people like Stephen Hawking is they're asat, they'll die sometime.
கண்டிப்பாக அவர்கள் கூட அசத், அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம், ஒரு நாள் மரணம் அடைய போகிறார்கள்.
And their theories will also change.
அவருடைய கொள்கைகளும் கண்டிப்பாக வந்து மாறுபாடு அடையும்.
But that which is sat remains the same.
ஆனால் நித்தியமான ஆன்மீகமான விஷயங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்கும்.
Krishna's knowledge of Bhagavad Gita remains the same. It's not that we have to change it now because some scientist came along. We have to adjust it to the scientists.
Bhagavan Sri Krishna's Bhagavad Gita kolugigal nirandaramaga vandirukum ippozhu varakudiya aanmiga vignanigalukkaga adhil ulla kolugigalai endha vidhamana maattum seiya vendi avasiyam eduvume kedaiyadhu.
And chit, that which is spiritual, as consciousness,
chit aanmigamanadhu உணர்வுமயமான ஒரு பொருளாகும்.
That which is non-material has no consciousness.
பௌதிகமான ஆன்மீகம் இல்லாத ஜடமான பொருளுக்கு உணர்வு என்பது கிடையாது.
And that which is spiritual has inherent nature to be happy.
ஆன்மீகமான விஷயங்கள் அனைத்துமே இயல்பாகவே ஆனந்தமயமான ஒரு பொருளாகும்.
That which is material is devoid of happiness, it's unhappy.
It's
either non-conscious, yeah, I'll go back to that. Yeah, so it's not, there's no, let's put it another way, there's no happiness in that which is material. Now the crucial point is that which is spiritual is by nature conscious. If we think that the body is the self, then we think that consciousness is a manifestation of the brain. Consciousness is eternal. And consciousness has the desire to be happy. Consciousness is inseparable from desire. The evolutionary theorists, they say, well, after the nothing exploded and things settled down a bit, then it formed into cells, formed into organic cells.
இந்த உலகத்தை எப்படி உருவானது அப்படிங்கக்கூடிய கொள்கைகள் இன்னைக்கு வந்து பேசப்படும் போது இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து இறுதியில் வந்து ஆர்கானிக் செல்ஸ்களாக வந்து மாறும் அப்படிங்கக்கூடிய கொள்கை போதிக்கப்படுது.
And this was the first life.
இதுதான் வந்து அதுதான் வந்து இந்த பூவுலகத்துல தோன்றிய முதல் உயிர் வாழ்க்கை.
And then gradually they became aquatic creatures.
பின்பு இந்த உயிர் நிலைகள் நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களாக வந்து பரிமளித்தன.
Gradually that became land creatures.
பின்பு அவை நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாக வந்து பரிமளித்தன, வளர்ச்சி அடைந்தன.
And by the process of natural selection.
பின்பு இயற்கையுடைய தேர்ந்தெடுப்பின் அடிப்படையில்
we're all here today.
நாம் அனைவரும் இந்த நிலையில வந்து பரிமளித்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்.
With the idea that the stronger they survive.
இந்த இயற்கையுடைய தேர்ந்தெடுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில் வலிமை உள்ளவன் வந்து இந்த பூவுலகத்தில் வந்து வாழ்கின்றான், வலிமையற்றவன் வந்து அழிகின்றான் என்ற கொள்கை சொல்லப்படுது.
And the why does the male become attracted to the female? It's all because of wanting to propagate the species.
இந்த உலகத்துல எதனால வந்து ஆண்கள் வந்து பெண்களால வந்து கவரப்படுகிறார்கள்? வெறும் இந்த இன விருத்திக்காக மட்டுமே.
But where does the desire to propagate the species come from?
நம்முடைய கேள்வி, நம்முடைய இனத்தை விருத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய விருப்பம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்கிருந்து வருகிறது?
Where does desire come from?
எங்கிருந்து விருப்பங்கள் வந்து வருகின்றன?
There's no desire in matter.
கண்டிப்பாக ஜட வஸ்துக்கள்ல விருப்பங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது.
If you put a bottle of hydrogen next to a bottle of oxygen and you say go on, combine, become water, there's no way that they, you can leave them there for millions of years. There'll never be a desire for the hydrogen to combine with the oxygen and become water.
ஒரு பாட்டில ஹைட்ரஜன் எடுத்துக்கொள்றோம், மற்றொரு பாட்டில நைட்ரஜன் எடுத்துக்கொள்றோம், ரெண்டையும் ஆணையும் பெண்ணையும் மாதிரி பக்கத்துல வைக்கிறோம், ரெண்டுக்கும் தானாகவே இணைந்து நம்முடைய இனத்தை வந்து விருத்தி செய்யணும் அப்படிங்கக்கூடிய விருப்பம் தானாகவே ஒரு பொழுதும் வரப்போறதே கிடையாது.
The symptom of life, of that which is spirit, is consciousness.
இதனால் வாழ்க்கை என்ற விஷயத்துடைய அறிகுறி வாழ்க்கை ஆன்மீகமயமானது, உணர்வுடையது.
Consciousness is typified by desire.
இந்த உணர்வுகள் வந்து விருப்பங்களாக வெளிப்படுகின்றன.
Now in Bhagavad Gita, Krishna first of all explains the difference between the soul and the body.
பகவான் பகவத்கீதா ஆரம்ப நிலையிலேயே வந்து உடலுக்கும் ஆத்மாவிற்கும் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை வந்து விளக்கி சொல்கின்றார்.
And he explains how desire binds us in this material world.
அவர் நாம் ஜீவனை விருப்பங்கள் எவ்வாறு இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துகின்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுகிறார்.
And it makes us do wrong things. Desire forces us to do wrong things. Kama, Esha, Krodha, Esha, Rajo, Guna, Samudbhava. மகாசனோ மகா பாபா வித்யை நாம் வாயினாம்.
இந்த விஷயங்கள் காமங்கள் இந்த பௌதிக உலகத்துல நம்ம தவறான முறையில வந்து பண்ணப்படுத்துகின்றன.
Why do we do bad things? We're impelled by desire.
எதனால நாம் வந்து மோசமான காரியங்களை செய்கின்றோம்? காரணம் விருப்பங்களால் நம்ம வந்து வலிமையான முறையில தூண்டப்படுகின்றோம்.
Atakena prayukto yam papam charati purushaha. What's the next line? Anichan api varshaya. Baladivaniyojita. Why do we do bad things when we don't want to? Because of desire, wrong desire.
அர்ஜுனன் இந்த கேள்வி வந்து கேட்கிறான், நாம் விருப்பப்படாவிட்டாலும் கூட பலவந்தமான முறையில நாம் எதனால் பாவ செயல்களை செய்வதற்கு தூண்டப்படுகின்றோம் அப்படின்னு இந்த கேள்வி வந்து கேட்கின்றான்.
So then some people conclude that, I see, desire binds us in this material world, therefore we should stop all desire, then we'll get liberation. There was one guru who was prominent in the Western world when Srila Prabhupada was preaching, a guru from India. He made an edition of the Bhagavad Gita in English. 6 chapters only the first 6 chapters.
சில பிரபாகரன் அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணும்போது அங்க ஏற்கனவே ஒரு இந்திய குரு புகழுடையவராக புகழ்பெற்றவராக திகழ்ந்தார். அவர் வந்து பகவத்கீதையை வெளியிட்டார். அது முதல் 6 அத்தியாயங்களை மட்டும் வெளியிட்டார்.
And so we don't need anything more than that. But the real essence begins after. Well, the last verse of the 6th chapter is just the beginning of the most of the essence of Bhagavad Gita.
So, ana bhagavathiyude 6th adhyayathile irundhi slogam da vandu miga miga mukkiyamaanadhu. Adhukku pinbu da bhagavathiyude saaramsangale anga vandu aarambamaagindrathu.
In the first 6 chapters, Krishna speaks about controlling the lower desires, becoming sthitadhi, becoming situated in steady intelligence.
பகவத்கீதையுடைய ஆரம்ப அத்தியாயங்கள்ல அடிப்படையான விஷயங்களையும் நம்முடைய விருப்பங்களை எப்படி வந்து கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்களையும்,
what is a sthitadhi, a person of steady intelligence,
நிரந்தரமான புத்தியுடையவருடைய அறிகுறி என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுகிறார்.
What is that? What is that verse? Prajahati yada kaman sarvan pata manogatan atman yeva atmana tishto stita pragyata dutchita. The one who has controlled the desires, who controls the lower self by the higher self, is said to be a man of steady intelligence.
Stita pragya, or manidan, nirandramana, அறிவுடைய புத்தியுடைய மனிதன் என்ன அப்படின்னு கூறியதே உலகாதியமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விருப்பங்களையும் வந்து கட்டுப்படுத்துகின்றானோ அவனே தீர்க்கமான புத்தியுடைய சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவதிகளை சொல்றார்.
What is the higher level of consciousness?
ஆனால் உணர்வுடைய உயர்நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பின்னால் வந்து பேசுகிறார்.
Krishna, after speaking the basic topics of how we are not the body, we have to become free from material desire. And really, at the beginning of chapter 7, he starts to explain about his own glories and our relationship with him. So persons who are on the very basic level of spiritual knowledge, they think we have to stop all desire.
ஆன்மீக வாழ்க்கையை அடிப்படை நிலையில் உள்ளவர்கள் கெட்ட விஷயங்களுக்கு விடுபடுவதற்கு நம்ம வந்து விருப்பங்களை முழுமையான முறையில் விட்டுவிட வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
But consciousness is the very nature of the spirit, of the soul, of the atma.
ஆனால் ஆன்மாவுடைய இயல்பான நிரந்தரமான குணம் உணர்வுகளாகும்.
So everything hinges on desire.
இந்த காரணத்தால் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களுமே விருப்பங்களை அடிப்படையாக வைத்துதான் செயல்படுகின்றது.
According to our consciousness, we get our present existence and future existences.
நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்ற முறையில் தான் நம்முடைய தற்பொழுதைய இருப்பு வந்து உருவாகியிருக்கின்றது. தற்பொழுதைய உணர்வு உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
எதிர்கால வாழ்க்கையும் எதிர்கால இருப்பும் whatever our consciousness, whatever we are always thinking of, that will take us to our next body.
நம்முடைய மரண நேரத்துல நாம் எந்த விதமான உணர்வுடையவர்களாக இருந்தோமோ அந்த உணர்வுகள் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையில் உள்ள நிலைக்கு வந்து எடுத்து செல்கின்றது.
யோ யத் ஸ்ரத்தா ச ஏவ ஸஹ, according to our faith that forms who we are.
நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ப, உணர்வுகளுக்கு ஏற்ப நம்முடைய உருவம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
So that faith means, everyone has different kind of faith, means that we have a different kinds of desire that we aim at.
நம்முடைய விதவிதமான நம்பிக்கைகள் என்பது நம்ம எந்தெந்த விதமான குறிக்கோள்களும் விருப்பங்களும் உடையவர்களாக இருக்கின்றோம்.
யாந்தி தேவ வ்ரதா தேவான் பீப் சம் பீப்பிள் சே நோ யூ வர்ஷிப் டெமிகாட்ஸ் தென் ஐல் கோ அண்ட் பிகம் எ டெமிகாட் மைசெல்ஃப்.
சில நபர்கள் இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள், நான் ஒரு சிறுதெய்வத்தை வழிபடுவேன், பிற்காலத்தில் சிறுதெய்வமாகவே நான் மாறிவிடுவேன் என்று.
Some people worship ghosts for some reason, they like to worship ghosts and they become ghosts.
சில நபர்கள் வந்து
தானி யாந்தி பூதேஜ
உற்சாசங்களை வழிபடக்கூடிய விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எதிர்காலத்தில் கண்டிப்பாக உற்சாசர்களாக மாறிவிடுவார்கள்.
So our consciousness is inseparable from us and it shapes who we are.
நம்முடைய உணர்வுகள் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு விஷயமாகும், அவை நாம் யார் என்ற விஷயத்தை வந்து தீர்மானிக்கின்றன.
So everything, consciousness means just a basic sense of awareness and it also means what we cultivate within our minds.
உணர்வு என்பது நான் யார் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படையான உணர்வு, அது மட்டுமல்ல நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய விருப்பங்களும் இந்த உணர்வுடைய ஒரு அம்சமாகும்.
We are tathasta, we have the potentiality to be either in spiritual existence or material existence.
ஜீவனாகிய நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம ஆன்மீக பரவழியில வாழ வேண்டுமா,
if we cultivate spiritual consciousness we go to the spiritual world.
நாம் ஆன்மீக உணர்வை வந்து வளர்க்கும் பொழுது ஆன்மீக பரவழிக்கு நம்மால வந்து ஏற்றம் பெற முடியும்.
If we cultivate material consciousness we remain within the material world.
பௌதிக உணர்வை வளர்க்கும் போது நாம் இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ளே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
People they argue should we be BJP or AIADMK or should we be Hindus or Muslims.
மக்கள் இந்த பௌதிக உலகத்துல பௌதிகமான முறையில வந்து விவாதிக்கின்றார்கள், அந்த இந்துவாக வாழ வேண்டுமா அல்லது முஸ்லீமாக வாழ வேண்டுமா, பிஜேபி ல வந்து கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஏஐஏடிஎம்கே கட்சியில வந்து உறுப்பினராக இருக்க வேண்டுமா என்று.
Actually, outside of Tamil Nadu, I don't think anyone hardly heard of
AIIDMK.
I'm just thinking others will hear this, maybe, recording later. And they went, what's this AIIDMK?
They should know. Already I have told this part.
Uh-huh. So, but it's all material. If you vote BJP or if you vote AIIDMK bracket, AMA bracket, it's still going to end up in the material world.
நாம் பிஜேபிக்கு வந்து வாக்களிக்கலாம் அல்லது ஏஐஏடிஎம்கே அம்மா ஏஐஏடிஎம்கே மற்றதற்கு வந்து வாக்களிக்கலாம், ஆனா இதன் மூலமாக இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ வேண்டும்.
You can shout at the top of your voice for years and years, Garv se kaho hum Hindu hai, and you'll still end up in the material world.
இந்த ஹிந்தி பழமொழியை இறைவருக்காக நாங்க வந்து இன்னும் இறைவராக,
Garv se kaho, that's an old slogan.
கர்வமான
முறையில say it with pride, we are Hindus.
கர்வமான முறையில அகம் ஹிந்துகேன்னு சொல்லி வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சத்தமா வந்து சத்தம் போட்டா கூட இந்த பூலகத்துல நம்ம வந்து வாழ வேண்டியிருக்கோம்.
There's no spiritual knowledge.
நமக்கு ஆன்மீக அறிவு என்பதே வந்து கிடையாது, இல்லாதவர்களாக வாழ்கின்றோம்.
Time to time, the BJP brings up this Ram Mandir issue.
அப்பப்பொழுது வந்து பிஜேபி வந்து இந்த ராம் மந்திர் சம்பந்தமான சர்ச்சையை வந்து கொண்டு வருகின்றார்கள்.
So yeah, we agree there should be a Ram Mandir at the birthplace of Lord Ram. Of course there should be.
கண்டிப்பாக பகவான் ராமருடைய ஜென்மஸ்தானத்தில் ராமருக்கு வந்து ஆலயம் இருக்கு, அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாமும் ஏற்றுக்கொள்கிட்டோம். கண்டிப்பாக ஆலயம் அமைய வேண்டும்,
But whether there is or not built there, more important is to give spiritual knowledge.
ஆனால் அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து மனித சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும்.
To build the temple of Ram and say, hey, you see, you Muslims, that's not gonna, that won't help us advance in spiritual life.
ராமருக்கு ஆலயம் அமைத்து விட்டு முஸ்லிம்களை வெறுத்து பேசுவதனால மட்டும் நம்மளால வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியாது.
We should know, first of all, what is the difference between the body and the spirit. That's only a beginning. We have to come to the platform of loving Krishna. Otherwise everything else is useless. However much we may be a Pakka Hindu or whatever, unless we develop feelings for Krishna, it's all a waste of time.
Srimad Bhagavatam sollapatta solapattapadi nammude ella vidhamana varnasrama kadaiyana nam aachiyum Krishna mele kavachvarada pakshathile adu periya hinduvaga vaalnum bhagavan Krishna mele kavachvarada pakshathile nam manidha vaalkile seiya kadamigal anaithume viraiyumaga vaarigindana.
So this teaching needs to be propagated.
அதனால் இந்த கொள்கைகள் பரப்பப்பட வேண்டும் சமுதாயத்தில்.
பகவத் கீதா as it is, this knowledge needs to be propagated.
பகவத்கிரி உண்மை அறிவு கிரந்தத்தில் உள்ள விஷயங்கள் பரப்பப்பட வேண்டும்.
Now we may think if Arjuna, he was actually very learned, much more than the average person.
கண்டிப்பாக அர்ஜுனன் அனைத்து சமுதாயத்தில் உள்ள ஒரு சராசரியான மனிதர்களை விட
If we see Bhagavad Gita is spoken to Arjuna, it's not very easy to understand. So all these terms, Atma, Yoga, Adhyatmika, Adibhautika, Yajna, Dharma, Punya, to even discuss using these words in a meaningful way, requires one to have some background knowledge.
இதோட சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீகமான சொற்கள் ஆன்மா உடல் கர்மம் மறுபிறப்பு போன்ற விஷயங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு கூட அடிப்படையான ஆன்மீக கலாச்சாரமும் கல்வியும் நமக்கு தேவை.
So I may think, well, how are we going to understand? That is possible by the grace of Chaitanya Mahaprabhu.
இந்த விஷயம் புரிந்து கொள்ளப்படுவது பகவான் சைதன்ய மகாவுடைய கருணையின் மூலமாக சாத்தியமான ஒன்றாகும்.
He has given us this process of chanting the holy names.
அவர் நமக்கு பகவானுடைய புனித திருநாமங்களை வந்து ஓதக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து அளித்திருக்கின்றார்.
சேதோ தர்பணம் மார்ஜனம் that will purify the heart.
இந்த பகவானுடைய திவ்ய நாம ஜபம் நம்முடைய இதயத்தில் உள்ள அணுக்கார்களை வந்து சுத்தப்படுத்துகின்றது.
Then vidyavadhu jivanam, then spiritual knowledge can live in a purified heart, not in an impure heart.
நம்முடைய சுத்தமான இதயத்துல தான் வந்து ஆன்மீக அறிவு வந்து வசிக்குமே தவிர சுத்தமற்ற இதயத்துல ஆன்மீக அறிவு வீற்றிருக்காது.
So we should take advantage of this knowledge of Bhagavad Gita as it is.
அதனால் பகவத்கீதை உண்மை அறிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்களை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும்.
And try to distribute that to others.
இந்த அறிவை நாம் மற்றவர்களுக்கு விநியோகிப்பதற்கு நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும்.
This temple construction is a major effort.
இங்க ஆலயம் அமைக்கப்படக்கூடிய இந்த முயற்சி மிக மிக பெரிய முயற்சியாகும்.
But we should always remember that this is not just so that people can come and look and go away.
இந்த ஆலயத்தை மக்கள் வந்து பார்த்துட்டு போறது வந்து மட்டும் இதனுடைய குறிக்கோள் வந்து கண்டிப்பாக கிடையாது.
So they can come and get spiritual knowledge and practical training in spiritual life.
அவர்கள் இங்க வந்து ஆன்மீக பயிற்சியை வந்து பெற வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் பெற வேண்டும்.
And take Prabhupada's books.
மீண்டும் சில பிரபாதை கிரந்தங்களை வந்து எடுத்து செல்ல வேண்டும்.
So even now, so many people must be coming here, even though the temple construction hasn't actually begun.
இங்க வந்து இன்னும் ஆலயம் கட்டப்படக்கூடிய விஷயம் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் கூட இப்பொழுதே ஏராளமான மக்கள் வருவது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்.
So everyone who comes here, they should, well, that's the basic thing. Guests, when they come, they should at least get some kind words.
அவர்கள் வரக்கூடிய நபர்களை நம்ம அன்பான முறையில் வந்து உபசரிக்க வேண்டும். அப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன்.
They'll be grateful in this heat to get some water.
அவர்களுக்கு கொஞ்சம் நீர் வந்து வழங்கப்பட வேண்டும்.
So they should get some kind words, some water, some prasadam.
சிறிது பிரசாதம் வந்து வழங்கப்பட வேண்டும்.
And some book.
கண்டிப்பாக சில புத்தகங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்.
No one should go without a book.
யாருமே கையில் எதுவுமே புஸ்தகம் இல்லாமல் திரும்பிச் செல்லக்கூடாது.
At least you can give them this Bhagavad Darshan.
குறைந்தபட்சம் பகவத் தர்சன் மாலை இல்லையாவது நம்ம வந்து வழங்க வேண்டும்.
Magazine, 20 rupees, very reasonably priced.
ஒரு 20 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம் தான்.
No one keeps and no one will refuse to take.
யாருமே வந்து அதை எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க.
So you can get that. And then you, of course you need Bengali books and Telugu books. But everyone who comes, they should take a book.
இங்க வந்து வங்காள புத்தகங்கள் வந்து அவசியம், தெலுங்கு புத்தகங்கள் அவசியம். மறுபடி நபர்களுக்கு அனைவருக்கும் புத்தகங்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
So that they can become a real pundit and not a bogus pundit like Arjuna was.
இந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உண்மையான பண்டிதனாக மாற முடியும். அர்ஜுனன் மாதிரி இல்லாம அர்ஜுனன் போகஸ் பண்டிதனை தோற்றம் அடிக்கிறான்.
Hare Krishna. Hare Krishna. Ityalam, that's enough, that's all for now. How's your reading? It's slow. Bit slow. I've been hearing that for years. You better start speeding up. Yeah, Mataji's always there. She's reading so much.
Being in devotion service, they say it is the previous karma. We have previous good karma.
You have previous good karma, therefore you come to devotional service. Who told you that?
Generally, like, in this course, they say like, previous karma helps you to... Your previous good karma makes you to get into a good spiritual atmosphere.
What does Rupa Goswami say about that? Krishna Bhakti Rasa Bhavanamati. What is the next line? Kriyatam Yadi Katopi Labhyate Tatra Lolyam Api Mulyam Ekalam Janma Koti Sukritir Nalabhyate. Which means that this Krishna consciousness, love of Krishna, we should, if it's available somewhere, we should somehow or other get it. How can we get it? What is the price to pay for that? He's using metaphorical terms. The price is a very strong desire to get it. That does not come about from in even millions of lifetimes of pious activities. So, although Krishna says in Bhagavad Gita, Yeshang tantakatang papang jananam punya karmanam te dvandva moha niyamukta bhajante maam viravata. Someone who is not, or someone whose sinful activities are finished and has performed pious activities, who is free from the dualities of delusion, can engage in my devotional service with determination. But so that means to do, one who is engaging in devotional service with determination, they're not engaged in sinful activities. They've gone off, but performing pious activities in and of itself doesn't give rise to devotion. Bhaktya sanjataya bhaktya. Bhakti gives rise to bhakti. Bhaktistu bhagavad bhakta sangena parijayate. Association with devotees gives rise to bhakti. You read these books, then you'll understand that what piety did Guha in the jungle on the bank of the Ganga when he met Ram, what piety did he have? What did he offer to Ram? He brought him some fish and some honey. But Ram doesn't need those things. But he thought, well, this is what we eat. So he had no mundane piety. To be in that, to be in such a birth is very sinful. But he had love for Krishna, for Rama in this case. So karma doesn't give rise to bhakti. There are so many. There are so many examples. The brahmanas performing sacrifices when the cowherd boys came and said, Krishna and Balaram want some food. They didn't even speak to them. They thought, who are these boys disturbing us? But their wives, they gave the food. For their wife to leave the husband in the middle of performing the yajna and take the food, that was impious, according to ordinary understanding. Very impious thing to do. And they thought, now we're finished. We can't go home. We won't be accepted at home. We'll be rejected. The preacher said, no, we'll go back. It'll be all right. Don't worry. So that's a misunderstanding. That by performing good karma that you can come to bhakti. Is not in and of itself a cause. Generally it's expected that people who are more pious will take to devotional service. But then there are so many there. Taitam Bhukva, what is that? Taitam Bhukva Swarga. They go to Swarga, they come back again. On the other hand, we find that Narad Muni, he met a hunter. To be a hunter is very sinful, and he was exceptionally sinful because he deliberately half-killed the animals to enjoy seeing the animals suffer before they die. Such a sinful person. Narad Muni purified him by instructing him. Association with devotees. Oh, I see. Sorry, I forgot about that. Okay. So give the saransh.
Vijayanatha Prasad Prabhu avargal kelvi. பொதுவாக பக்தி என்பது நம்முடைய படைப்பிரிவு செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று. மகாராஜ் அதற்கு பதிலளித்தார், புண்ணியத்தின் அடிப்படையில் பக்தி எழுவது வந்து கிடையாது. பக்தி பக்தியை வந்து மீண்டும் வந்து உருவாக்கும். பல நேரங்களில் வந்து பார்க்கிறோம், பாவகரமான நிலையில் உள்ளவர்கள் கூட உயர்ந்த பக்தியை வந்து அடைவது வழக்கம். லௌரியம், நம்முடைய தீவிரமான இச்சை விருப்பம் பக்தியை வந்து அடைய வைக்கின்றது. தீவிரமான விருப்பம் உள்ளவர்கள் பக்தருடைய சங்கத்துக்கு வந்து வருகின்றார்கள், அவர் வந்து பக்தியை வந்து அடைகின்றார்கள். தீவிரமான விருப்பம் வந்து இதற்கு அடிப்படையானது. எஞ்ச பத்தினிகள், பிராமணர்களுடைய மனைவிகள், அங்கே பிராமணர்கள் வந்து யாகம் செய்யும் போது அங்கே போய் கிருஷ்ணனுடைய பலராமனுடைய நண்பர்கள் வந்து உணவை யாசிக்கும் போது அவர்கள் உணவு வந்து வழங்கலை. அதுக்கு மாறாக அவருடைய மனைவிகள் வந்து அந்த உணவு வந்து கிருஷ்ணருக்கு அளிப்பதற்காக வந்து சென்றார்கள். அதனால் அந்த விருப்பம் மிக மிக முக்கியமானது.
Anything else?
ஆத்மாவுடைய குணம் வந்து விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். விருப்பங்கள் வந்து நம்ம அனுபவிக்கும்போது எக்கச்சக்கமாக வரும். அந்நியம் கிருஷ்ண உணர்வில் வரும்போதும் விருப்பங்கள் அதிகமாக இருக்காது. இப்போ ஒரு விருப்பத்தை நம்ம நிறைவேற்றும் போதே இவ்வளோ பிரச்சனைகளையும் பிரயத்தனையும் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஆன்மீக உலகத்தும் போகும்போதும் அந்த விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்கான பிரயத்தனங்கள்
இருக்காது. Jiva is always conscious and desire is the inseparable quality, he told. And he told that there are two kinds of desire. When we want to enjoy for ourselves, we have material desires. When we try to enjoy something materially, then we have spiritual desires also. But material desires are generally unlimited and spiritual desires are limited.
Spiritual desires are not limited.
It's also unlimited, he accepts. He comes to the point that when we try to fulfill material desires, when compared to spiritual desires, it will happen very easily. In spiritual life, even not up to make one spiritual desire into reality.
Yes, material desires, material desires may be fulfilled very quickly.
Ah, that's fine.
Spiritual desires seem to take a long time.
A long time.
Well, that's the nature of Maya.
முக்கியமான கேள்வி பொருடைய கேள்வி லவ்ஸுடைய கேள்வி ஆன்மீகமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம விருப்பப்படும் போது அதை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான பிரயத்தனமும் முயற்சியும் கால அவகாசமும் கஷ்டத்துக்கு
ஆனா
பௌதிகமான விஷயத்தை செய்வது
எளிமையான Quickly. One can get one's desires fulfilled in this material world.
Maharaj has answered that
quickly you get your desires fulfilled and then quickly after that you get the long, long suffering. Just for instance, illicit sex. You can do quickly. It's over quickly. The result, you have to suffer for a long time. But actually, if we take to Krishna consciousness, we can immediately perceive the mercy of
Krishna.
But it's true that if we're going to be fully Krishna conscious, it has to be a sustained effort. Therefore, one should become sthitadhi, one should be fixed in intelligence. And understand that even though I can quickly get some pleasure, but that is not in my best interest at all. Also, it's not a fact that we always get our desires fulfilled quickly, if at all. If that were true, then why is everyone working so hard? They have to work hard to get money, to fulfill their desire. That is why Swarg, heaven, is considered like heaven. There is no factories in Swarga. Just simply the principal demigods are enjoying. They are also frustrated. And in Swarga, for them to enjoy, there must be so many servants and this and that. So it's not that everyone is having a party. Then you look and see. Just look and see. Being here in nature, you can see the half-dead insect is being dragged by the ants. You've seen that, the half-dead insect, and he's struggling, but the ants, they overpower him. And how much he's suffering? Then you think, that was me previously? If I want to try to enjoy this material world, that will be me again in future. Therefore, spiritual knowledge is required. Don't try to enjoy matter.
ஆனால் அந்த உலக விஷயங்களை அனுபவிக்க முயற்சி செய்யாதே. Then he finally asked the question. In spiritual world also, it will be very difficult to fulfill Krishna consciousness.
In the spiritual world, it will be difficult to be Krishna conscious? No, not at all.
Yeah. And then that will come to me.
Otherwise, if that's also just another version of this material world, then why should we bother to go there at all?
In the material world, they pull out. நம்ம கஷ்டப்பட்டு அடையப்படக்கூடிய ஒரு உலகமா இருந்தா அது போறதுக்கு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு நம்ம உட்காந்துருக்கோம்.
இதே மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சமைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து காய்கறி கட் பண்ணா
Sometimes I think, you know, all this business of being guru is such a headache. When I was a young brahmachari, I used to cook in the kitchen. I think I'd go back to the kitchen and cook.
Yeah.
Maybe you think the same thing. Huh?
Yeah, yeah.
Just being a pujari.
Guruvaraj udaharanam kodukkar. Ippo vandu naan vandu aanmeega guruvaga irukiren. Kashtamaana seva irukku. Enakku pala nerangalla naan brahmachariya irukkumbodhu kaigiri vittu anubhavam vandirukku. Evlo aanandamaana sevai. Adhu perlaan enak ponadhu. அவர் குருவாஜி என்ன சொல்றாரு, நீ கூட பழைய மாதிரி வித்யாலயத்தை பூஜை பண்ண குரூப்பை கொண்டு போய் விழுந்து வருது அப்படிங்கிறார். இனிமையான சேவைகள், எளிமையான சேவைகள், இனிமையான சேவைகள், கஷ்டமான சேவைகள். வேற கேள்வி நேரமாக
ஹரே கிருஷ்ணா ஹரே
கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
Okay, so very happy to see you all.
மகிழ்ச்சி அடைகிறேன்.
Very happy to see the construction coming up.
இங்க வந்து கட்டடங்கள் வந்து எழுபோது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது.
I think you're all happy, isn't it, to see?
Well, எல்லாரும் இந்த சந்தோஷம் தானே.
ஜெய் ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா.